கண்டிதத்தார் தேவாலயரை பற்றிய மூன்றாம் நாள் சொற்பொழிவு. இரண்டு சொற்பொழிவுகளிலும் அவருடைய வாழ்க்கை குடலாளங்கள் பலவற்றை சொல்லியிருக்கிறார். அவர் பாண்டிச்சேரியிலே போய் 78 சேர்ந்தவுடன் இந்த நூலிலேயே அவர் சொல்லியிருக்கிறார். இலக்கண பேராகராதி என்ற நூலில் அவர் முதலிலே அங்கே ஏற்றுக்கொண்ட பணி இதுதான். 1979 நவம்பர் திங்களில் தமிழ் இலக்கண பேரகராதி ஒன்றனை தொகுத்து உருவாக்கும் பணியில் புதுச்சேரியில் உள்ள தொலைக்கிழை பிரெஞ்சு ஆராய்ச்சி பள்ளியில் அமர்த்தப்பட்டேன். இடையிடையே பணிக்கப்பட்ட ஏனைய பணிகளுக்கு இடையிலும் அகராதி பணியை தொடர்ந்து 1995 ஓரளவு அதனை நிறைவு செய்தேன். எனவே அவர் அந்த பள்ளியில் முதன் முதலாக அமர்த்தப்பட்டது இலக்கண பேரகராதி என்பதை தொகுக்கிற பணியில் அமர்த்தப்பட்டார். அது வேடிக்கை என்ன என்றால், அங்கு இருந்து தொகுத்த இந்த நூலை பிரெஞ்சு இந்திய பள்ளி அதனுடைய வெளியீடாக வெளியிடவில்லை. அந்த தொகுப்பு பலகாலம் முடிந்த பிறகும் சும்மா இருந்து அவருடைய அனுமதி பெற்று தமிழ்மண் பதிப்பகத்தால் 2005 அச்சிடப்பட்டது. இந்த நூல் எப்படி இருந்தது என்பதற்கு நான் முதலே சொன்னேன், அவரும் கங்காதரன் அவர்களும் இத்தனை நூல்களையும் கையாலேயே எழுதினார்கள் என்று. ஈவா வெல்டன் என்பவர் இதை சொல்லியிருக்கிறார். யார் யார் இதில் உதவி செய்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது, a final brief note of thanks to 3 individuals who are important in bringing this large work to the light of the day. The first is Mr. T.Y. Gopalayyar's younger brother, T.S. Gangadharan, then of the French Institute of Pondicherry and now of Pondicherry Center of EFEO, who wrote the work out in a fair hand. அவ்வளவையும் இந்த இலக்கண பேரகராதி என்பது இதை போல 17 தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 17 தொகுதிகளிலே உள்ளவற்றை கையாலேயே கோபாலையர் எழுதி அதை கங்காதரன் தெளிவாக கையால் எழுதி வைத்திருந்தார். இந்த கையால் எழுதி வைத்தது அந்த பள்ளியில் ஒரு இடத்துக்கு போய் அது அங்கே தேங்கி போய் அது திரும்ப பெற முடியாமல் நல்ல வேளையாக வச்சிருந்த ஃபோட்டோ காப்பியை வைத்துக்கொண்டு மீண்டும் சரி செய்து இதை அவர்கள் வெளியிட்டார்கள். ஆக 79 அவர் இறக்கிற வரையில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு பள்ளியினுடைய தலைமை தமிழ் ஆய்வாளராகவே கோபாலையர் பணியாற்றினார். இறுதி காலம் வரையில் அவருக்கு பிரெஞ்சு அரசாங்கம் பணம் கொடுத்து வந்தது. இந்த அகராதி தொகுப்பு என்பது இந்த அகராதி தொகுப்புக்கு இடையிலே தான் மற்ற எல்லா வேலைகளும் அவர் செய்தார். தேவாரத்தை சீர்பிரித்து நான் முதலே காட்டினதை 2 தொகுதிகள் போட்டார். 3 தொகுதி ஆய்வு குறிப்புகள் என்று போட்டார். அந்த கல்வெட்டு பகுதியை மட்டும் அவர் போடலை, அதை நாகசாமி போடுவதாக ஏற்பாடு. அப்படி ஒரு தவறு நடந்து விட்டது. அப்படி இல்லை என்றால் கோபாலையரே அந்த கல்வெட்டு பகுதிகளை எல்லாம் உணர்ந்திருப்பார். அவருக்கு தெரிந்த அந்த கல்வெட்டு பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டன. அந்த கல்வெட்டு பகுதிகள் இதுவரை இன்னும் வரவில்லை. அங்கு பணியில் இருக்கிற பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கிற அமைப்புகள் அவரை பயன்படுத்தி கொண்டன. பல்வேறு சொற்பொழிவுகள் வகுப்புகள் நடத்தியிருக்கிறார். இதற்கிடையில் ஒவ்வொரு மாதமும் திருவாமூருக்கு போய் அப்பருடைய சதயத்தன்று சொற்பொழிவாற்றி விட்டு வந்தார். பெரியபுரம் நடத்தினார் என்று நினைக்கிறேன். அவரால் முதுமை ஏற்பட்ட பிறகு கூட பன்ருட்டிக்கு போய் பன்ருட்டியிலிருந்து வந்து அழைத்து போவார்கள். இந்த சொற்பொழிவுபுரம் அப்புறம் ஆய்வு பட்டிமன்றங்கள் எத்தனையோ பணிகளில் ஈடுபட்டார். பாண்டிச்சேரியினுடைய உயர்மட்ட அறிவாளர்களுடைய கூட்டத்தில் அவர் தலைவராக விளங்கினார். எல்லா சமூக நிகழ்ச்சிகளிலும் அது அறிவு சார்ந்த தமிழ் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளிலும் கோபால ஐயர் ஒருவராக பாண்டிச்சேரியில் ஒருவராக இருந்து விட்டார். இந்த தமிழ் அவருடைய இந்த தமிழ் இலக்கண பேராகராதி பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கிற முன்னுரை இந்த இலக்கண பேராகராதியில் எனக்கு இலக்கணம் தெரியாது. இந்த இலக்கண தொல்காப்பியம் முதல் நம்முடைய பாவலர் பாலசுந்தரனார் அவர்கள் அவருடைய இலக்கண நூல் வரை இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த அகராதி தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அகிரணை உண்மை தொகை இயல்பு என்று ஒன்று இருந்தால் அது என்னவென்று சொல்லி அகிரணை ஒருமை உண்மைத்தொகைகளும் பொது ஒருமை உண்மைத்தொகைகளும் தத்தம் பன்மை ஈட்டனவேயாம் என்னும் நியதி அல்ல என்றாராயிற்று அவை வருமாறு உண்மையின்மைகள் உண்மையின்மை நன்மை தீமைகள் நன்மை தீமை இராப்பகல்கள் என்று இந்த ஓமையெல்லாம் சொல்லி நன்னூல் 372 சங்கர நமச்சிவாயர் உரை என்று அதற்கு மேற்கோள் காட்டுகிறார். அப்படி தொகுக்கப்பட்ட தொகுதிகள் 17, எழுத்துக்கு 2, சொல்லுக்கு 4, பொருளுக்கு 11 தொகுதிகள். இதை பற்றி முகவரை சொல்லுகிற பொழுதே இதில் என்ன செய்திருக்கிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு கருத்திலே அவர் தெளிவாக இருக்கிறார். இந்த காலத்தில், அதாவது நமக்கு தெரியாத காலத்தில்,
ஏன் 18வது நூற்றாண்டு வரையில் கூட 19வது நூற்றாண்டுகள் வரையில் கூட இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தன என்ற ஒரு கருத்து பரவலாக இருந்தது. சிவஞான முனிவர் கூட அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டது போல எழுதியிருப்பதாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளர்ந்த நூல்களை எல்லாம் இவர் பார்த்திருக்கிறார். பிரயோக விவேகம், இலக்கண கொத்து, இவையெல்லாம் வடமொழியிலிருந்து தமிழ் வந்தது என்கிற இலக்கணம் வந்தது என்பதை கருத்தை ஏற்றுக்கொண்டு எழுதப்பட்ட நூல்கள். இவற்றை இவர் சரஸ்வதி மகாலுக்கு பதிப்பித்திருக்கிறார். ஆனால் ஐயர் அவர்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை, தமிழ் என்பது தனியான மரபுடைய சொந்த காலிலே நிற்கிற ஒரு மொழி, வடமொழி இலக்கணத்திலிருந்து மாறுபட்ட தனியான தனக்கென உரிய இலக்கணத்தை கொண்ட மொழி தமிழ் என்பதில் என்ற கொள்கையுடையவர் கோபாலஐயர். அதே அவருடைய எல்லா உரைகளிலும் பார்க்கலாம்.
இந்த இலக்கண பேராகராதியை தொகுத்தது அல்லது அவருடைய புலமை அதை பற்றி ஒரு சிலர் கூறியிருப்பதை இங்கு சொல்ல வேண்டும். இந்த முகவுரையிலேயே பிரயோக விவேகம், காரகம், சாமசம், தத்திதம், திங்கு என்ற பகுப்பினதாய இலக்கண கொத்துக்கு வழிகாட்டியாய் அமைந்தது. இதன்கண் பல அரிய செய்திகள் ஒவ்வொரு நூலின் சுருக்கமாக ஒரு பத்துக்குள்ள ஒரு இலக்கண நூல் என்ன செய்தி அப்படின்னு சொல்லிடுறேன். இதை பற்றி
தெரிஞ்சு படிக்கிறான், தமிழையும் படிக்கிறான். இவா வெல்டன்,
தி இஎஃப்இஓ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் இட் ஹேஸ் பீன் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் இட்ஸ் ஷேர் டு திஸ் பப்ளிகேஷன் ஆஃப் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தமிழ் லிட்ரரி ஹிஸ்டரி விச் வில் பி அ மானுமெண்ட் டு எ மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி மேன். நான் கோபாலையரை பற்றி, மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி மேன் ஹூ ஹேஸ் பீன் டீச்சர் அண்ட் அட்வைசர் நே எ லிவிங் என்சைக்ளோபீடியா டு சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன். இதை தமிழில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழ் இலக்கிய இலக்கண வரலாற்றை ஆய்வு செய்திட இன்றியமையாத கருவி இப்பேரகராதி. இந்திய மற்றும் மேல்நாட்டு தமிழ் ஆய்வாளர்கள் பலருக்கு ஆசானாகவும் அறிவுரையாளராகவும் ஏன் நடமாடும் கலைக்களஞ்சியமாகவும் அமைந்த அபூர்வமான ஓர் அறிஞரின் மாபெரும் சாதனையாக அமைவதும் இது. இது ஈவா வெல்டன் கோபாலையரை பற்றி சொன்னது. ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா என்று இவரை சொன்னார். இதே நூலில் கணிதந்தால் கனி உண்ணோ வல்லிரோ என்ற தலைப்பில் இளங்குமரனார் ஒரு அணிந்துரை கொடுத்துருக்கிறார் இதை பற்றி. ஆனால் அதில் என்னென்ன விட்டு போயிருக்க என்பதெல்லாம் அவர் சொல்கிறார். கோபாலையர் ஏன் விட்டு விட்டார் என்று அவரை கட்டாயம் தெரியும். அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், நான் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன, இவற்றை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உதாரணம் இப்போ சொல்கிறேன். அது என்ன சொன்னார்னா, இப்பணிக்கு தொல்காப்பியத்தின் பழைய உரைகள் முதல் அண்மையில் வெளிவந்த பாவலரேறு பாலசுந்தரனாரின் தென்மொழி இலக்கணம் முடிய உள்ள பல நூல்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சென்ற நூற்றாண்டினவாக, அதாவது 20வது நூற்றாண்டு, சென்ற நூற்றாண்டினவாக வெங்கடராஜல ரெட்டியாரின் எழுத்ததிகார ஆராய்ச்சி இலக்கண கட்டுரைகள், சுப்பிரமணிய சாஸ்திரியாரின் எழுத்ததிகார சொல்லதிகார குறிப்புகள், பாலசுந்தரனாரின் தொல்காப்பி ஆராய்ச்சி காண்டிகை உரை போன்ற சில நூல்களே மேற்கோள்களாக கொள்ளப்பட்டுள்ளன. ஏன் அப்படி செய்தீர்கள் என்று அவர் யாரும் கேட்கலை. சொல்கிறதுக்கு இப்போ அவர் இல்லை. ஏன் இதை அவர் விட்டுவிட்டார் என்று இவர் கேட்கிறார். அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி கேட்டால் கூட அதையும் மீறி அவர் ஒன்றை சொல்லிவிட்டார். அதுக்கு முன்னால் நான் போன கூட்டத்திலே அதை படித்து காட்டினேன். ஒரு வாழ்த்து பாவை, புகழ்ச்சி பாவை, பாமாலை பாராட்டுரைங்கிற பேரில் பாலசுந்தரனார் இந்த நூலுக்கு ஒரு பாட்டை ஒவ்வொரு அடியும் அவ்வளவு அழகாக, இவருடைய உயர்வை அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அப்படி பாலசுந்தரம் பிள்ளை பாலசுந்தரனார் சொல்லியிருக்கிறார். கடைசியாக இலக்கண பேரகராதியை வரைந்து பேராசிரியர், ஆய்வாளர், மாணவர் யாவரும் பயன்பெற காவியம் போல, இலக்கணத்தை காவியம் மாதிரி சொல்லணுமே, காவியம் போல தமிழ்த்தாய்க்கு அணியா தகவுர வழங்கும் பண்டித தீவே கோபாலையர் பண்டமிழ் போல வளமலாம் மேவி மண்டலம் புகழ் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கனப் போற்றி வாழ்த்ததும் உவந்தன் என்று முடிச்சிருக்கிறார் பாலசுந்தரனார். அதற்கு பிறகுதான் இவருக்கு வந்து இளவரசனார் ரொம்ப வெறுக்கமாக வேண்டியவர். ஆனால் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு ஒரு இளவரசனார் அச்சு போட்டதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். அது ஒன்றும் குறைவில்லை. அவர் நன்றி அவர் அச்சு போட்டதுனால கோபாலையருக்கு இணையாக அப்படி ஆகிட முடியும். ஆனால் அவர் அச்சு போட்டதை நாம் கோபாலையரே ரொம்ப பாராட்டி கொண்டாடினார். எல்லாம் சொல்லி இங்கு சுட்டப்பட்டவை தமிழ்காதலாம்
தமிழர் பண்பாட்டு காதலால் சுட்டப்பட்டவை என்பதை கற்பார் உணரின் இத்தொகுதிகளை தத்தம் குடிமை வைப்பாக கொள்ள கடமைப்பட்டவராம். அது சொல்லிட்டார். ஆய்வுக்கு இப்படி ஒரு கருவி எளிதில் வாய்க்குமா? ஆய்வுக்கு எல்லை உண்டா? அரிதோர் அறியாமை காணும் ஆய்வுக்கு மனிதர்கள் இங்கே வம். கணிதந்தால் கனி உண்ணவும் வல்லீரோ என்ற அப்பரடிகள் தமிழ் கோயில் வாயில் முன்னின்று அழைத்து வழிகாட்டுவது போல அயரா தொண்டர்கள் தீவே கோபாலனாரும் இளவழகனாரும் இத்தொகையை கைகோத்து அதையும் கைகோடுறது. இதை தொகுத்தது வந்து கோபாலையர், அச்சு போட்டவர் வந்து இளவழகனார். கைகோத்து எங்க? இது 95 முடிஞ்சது. 10 ஆண்டுகள் கழித்து இவருக்கும் அவருக்கும் தொடர்பே ஏற்பட்டுச்சு. அதனால் இவர் அவருக்கு விருப்பத்துக்கு சொன்னார். ஆனால் அவரால் கூட இவருடைய பெருமையை மறைக்க முடியவில்லை. திருமுருகன் பாண்டிச்சேரியில் அவர் இருக்கார். அவர் ஒரு நல்ல புலவர், நல்ல ஆய்வாளர். புதுவைக்கு வருகின்றவர்கள் இங்கே 2 கடல்களை பார்க்கலாம். இந்த முழுசாக நான் படிக்கிறேன். ஒன்று உவர்கடல், மற்றொன்று தீவே கோபாலையர் என்னும் நூற்கடல். தகடுபடு பசும்பொற் கரகங்களின் சிகரங்களின் முகடு தொடுத்து பொன் கொழித்து மணிவரன்றி மாணிக்கத்தோடு வைரம் உந்தி வந்து சலசலவன எழுதரும் அணிகளர் அருவி போன்ற. இது மேற்கோள் ஏதோ பாட்டிலிருந்து. தகடுபடு பசும்பொற் சிகரங்களின் முகடு தொடுத்து பொன் கொழித்து மணிவரன்றி மாணிக்கத்தோடு வைரம் உந்தி வந்து சலசலவன எழுதரும் அணிகளர் அருவி போன்ற இவரது பொழிவினை ஒருமுறை கேட்கும் எவரும் வியந்து இவரோ நூற்கடல் தாம் என்பதை எளிதில் ஏற்றுக்கொள்வர். இன்னும் ஒரு வார்த்தை கூட வேஸ்டாக இருந்தால் எழுதலை. அளக்கலாக அளவும் பொருளும் துணி துளக்கலாக நிலையும் தோற்றமும் கொண்ட மலையணைய மாண்பின் அறிவினராகி தீவே கோபாலையர் கற்றோர் தமக்கு வரம்பாகிய தகைமையர் தண்டமொழியின் மேலாந்தரமான இலக்கிய இலக்கணங்களையும் அவற்றுக்கு பண்டையோர் உரைத்த தண்டமிழ் உரைகளையும் இளமையிலேயே பதிவு செய்து கொண்ட குறுந்தட்டாக விளங்குபவர். நான் முதல் கூட்டத்திலேயே சொன்னேன், இவருடைய வறுமை காரணமாக புத்தகத்தை இரவல் வாங்கி படித்து மனப்பாடம் வைத்து கொண்டு திருப்பி கொடுத்து விடுவாரு. அதான் அவர் சொல்கிறார். இப்பெருந்தகை எக்காரணத்தாலாவது இந்நூல்களில் ஒன்றை இழக்க நேரின் கவலைப்பட வேண்டியதில்லை. இவர் தம் உள்ள பதிவிலிருந்து அதனை மீண்டும் உருவாக்கி கொள்ளலாம். இதை இன்னொருவரும் சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு கதை உண்டு. மெக்காலே சொன்னார், மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் என்கிற நூல் காணாமல் போய்விட்டால், உலகம் முழுவதும் அழிந்து போனால், நான் அதை மீண்டும் எழுதி கொடுத்து விடுவேன் என்று மெக்காலே சொன்னார். 12 புக் அது, நான் முழுசாக சொல்லிடுவேன். அது மாதிரி ஐயரை கேட்டால் சிந்தாமணியே எழுதி கொடுத்துருவார். அதுதான் அவர் சொல்கிறார். செந்தமிழ் இதே கருத்தை இன்னொருவர் கூட இதில் சொல்லியிருக்கிறார். செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகர்க்கு புகழ் சேர்த்த பாரதியார் பாவேந்தர் முதலிய புகழ்மணிகளின் வரிசையில் இன்று கோபாலையர் விண்ணுயர் தோற்றத்துடன் விளங்குகிறார். இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்கிணியர், பேராசிரியர், தெய்வச்சிலையார், கல்லாடர், பரிமேலழகர், சிவஞான முனிவர், காரிரத்தன கவிராயர் முதலிய புலவர் மரபினோர் புகழையெல்லாம் தம் புகழாக்கி கொண்ட இப்புலவர் இவ்வளவு இலக்கணத்தையும் படிச்சிருக்கார். ஐயர் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. சில பேர் நச்சினாரியை பிடிச்சிருப்பான், பேராசிரியர் விட்டுருவான், பேராசிரியர் பிடிச்சிருப்பான், இளம்பூரணத்தை விட்டுருவான். அப்படி அல்ல. நேற்று வரையில் வந்த பாலசுந்தரனார் உரை வரைக்கும் படித்து வச்சுருக்கார். இப்புலவர் பெருந்தகை புதுவை புலவர் உலகம் போற்றி நூற்கடல் என்ற சிறப்பு பட்டம் அளித்து புன்போர் பொதிந்து கொண்டது. ஒரு அமைப்பில் இவருக்கு நூற்கடல்னு பட்டம் கொடுத்தாங்க. நாம் போட்டுருக்கிறது தமிழ்கடல்னு. ஏதாவது இப்போ பெருமையாக சொல்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், அதனால் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அப்படி சொல்கிறது உண்டு, தமிழ்கடல் ராயசோன்னு சொல்லுவாங்க. அது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரமுள்ளைக்கு 100,000+ பாட்டுகள் அவருக்கு மனப்பாடமாக தெரியும் என்று சொல்வார்கள். நம்ம கண்ணு முன்னால் அப்படி பதிவு பண்ணி வைத்திருந்த புலவர் நம்முடைய ஐயர் தான். 26 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் புதுவை பிரெஞ்சு கலை நிறுவனத்தில் தமிழாய்வு பிரிவின் தலைமை பொறுப்பினை மேற்கொண்டு அரிய நூல்கள் பலவற்றை ஆய்வு செம்பதிப்புகளாக வெளியிட்டு வருகிறார். பாரதியாரின் தலைசிறந்த படைப்புகளுக்கு வாய்ப்பாக இருந்த புதுவை மண் கோபாலையரின் புகழை என்றும் நின்று நிலவச் செய்யும் உயர் பதிப்புகள் பல உருவாவதற்கும் வாய்த்த இடமாக இலங்குகிறது. சத்தியம், பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் ஐயர் போகலைன்னா இதெல்லாம் இல்லாமே போயிடும். யார் அவருக்கு ஓய்வு கொடுத்துருப்பா? யார் அவருக்கு இந்த நூலை எழுதுவதற்கு வசதி செய்து கொடுத்துருப்பார்கள்? கடந்த 12 ஆண்டுகளாக புதுவையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் தெளிதமிழ் என்னும் தமிழ் வளர்ச்சி திங்களிதழில் இவர் தம் படைப்பினை ஏந்தி வராத இதழே இல்லை. அதில் இலைமறை கனிகள் என்னும் தலைப்பில் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களிலும் உரைகளிலும் இலைமறை கனிகளாக மறைந்திருக்கும் அரிய செய்திகளை திரட்டி கட்டுரைகளாக தந்து வருகிறார். இந்த கட்டுரைகள்லாம் இன்னும் தொகுக்கப்படல. இது மாதிரி பல
கட்டுரை,
ஆமாம், இல்லை இது வரைக்கும் தெளிதமிழ்னு போட்டதில் தொடர்ந்து எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இந்த எங்கெங்கே இருக்கு அது கடைசியாக அதை சொல்லணும். அவருடைய பேச்சு சில பதிவு இருக்குது. வைணவன் அதான் சொல்லுவாங்க, வைணவம்னு ஒரு இதழில் தொடர்ந்து எழுதினார். இந்த பெரிய வேடிக்கை என்னென்னா, இவர் ஸ்மார்த்த பிராமணர், தேவாரம் பதிப்பித்தவர், ஆனால் வைணவர்கள் இவரை தலைமையில் வச்சு கொண்டாடுவார்கள். ஏனென்றால் 4000 திவ்ய பிரபந்தம் அவ்வளவும் இவருக்கு அத்துப்படி, அந்த மரபுகள் அத்துப்படி. 4000 திவ்ய பிரபந்தம் ஏதாவது தமிழ் புலவர் பாட்டு தெரியுங்கிறது இல்லை, அந்த வைணவ மரபு, அந்த சமய ஒழுக்கங்கள் அத்தனையும் இவருக்கு நன்றாக தெரியும். அந்த வைணவத்தில் அவருக்கு ஈடுபாடு. அதுலேயும் கூட நல்ல வைணவர்னால் ஆழ்வார்னு சொன்னால் நம்ம ஆழ்வார் தான், அவர் தான் பெரியவர். ஆனால் இவருக்கு நெருக்கமானவர் திருமங்கை மன்னர். மன்னர் மரபில் தோன்றிய திருமங்கை மன்னன் தான் கோபாலையருக்கு ரொம்ப விருப்பமானவர். அதனால் திருமங்கை மன்னனுடைய அத்தனை பிரபந்தங்களையும் பிரபந்தங்களுக்கும் பெரிய வாச்சாமுள்ள உரையை தமிழ்படுத்தி கொடுத்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் இறப்பதற்கு முன்னால் இந்த நூலை ஆண்டவன் சுவாமிகள் வெளியிட்ட செய்தியையும் கோபாலையர் காதிலே வாங்கி கொண்டு தான் அதை நன்றாக தெரிந்து அவர் உயிர்ந்தார். அதை வந்து நம்ம இவர் சொன்னார், சந்தக்கவி ராமசாமி சொன்னார். இதை கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஆண்டவன் சாமி அதாவது 2 நாள் கழித்து வெளியிடுறதா இருந்தது இந்த நூல். என்ன நினச்சாரோ ஆண்டவன் சுவாமி, இந்த ஸ்ரீரங்க ஆண்டவன் சுவாமிகள் என்ன நினச்சாரோ தெரியல, அதை வந்து முன்கூட்டியே 2 நாளாக 3 நாளாக அந்த விழா கடைசியில் வெளியிடுறதாக இருந்தது. முதல் நாளே வெளியிடணும் வான்னு சொல்லி அவசரப்படுத்தி கூப்பிட்டு வெளியிட்டார். எப்படி அவருக்கு தோணுச்சோ தெரியல. அடுத்த நாள் ஐயர் இல்லை, அவர் திட்டப்படி வெளியிடுவதாக இருந்தால் அவர் உயிரோடு இருக்கப்போ அதை வெளியிட்டிருக்க மாட்டாங்க. அப்படி அமைஞ்சது. ஆண்டவன் சாமி அதை முன்னரே வெளியிட்டு ஐயர் சாவதற்கு முன்னால் இது வெளியிடப்பட்ட செய்தியை அறிந்து இந்த புத்தகத்தை கண்ணால் பார்த்துட்டு அவர் உயிர்ந்தார். பெரியவாச்சாமுள்ளையனுடைய அதை சொன்னார். இந்த உரை வரைஞ்சி அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆசிரியர் ஈட்டு, அவருடைய ஆசிரியர் பூரா புருஷோத்தம நாயுடு, சென்னை பல்கலைக்கழகத்தின் வெளியீடாக இந்த வெளியீடு உண்டு. ஒன்று நூல் பெறணும், திருவாய்மொழி ஈடு ஈட்டு ஈடுன்னு ஒரு உரை இருக்கு. திருவாய்மொழிக்கு உள்ள ஈடு உரை மணிப்பிரவாளத்தில் இருக்கிற உரையை தமிழ்படுத்தி 10 தொகுதிகளாக சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதை தமிழ்படுத்தி வெளியிட்டவர் பூரா புருஷோத்தம நாயுடு, அவர் ஐயருக்கு ஆசிரியர். புருஷோத்தம நாயுடுன்னு ஆசிரியர்னால் தலைமையில் வச்சு கொண்டாடுவார். கோபாலையர் சொன்னார், ஆசிரியர் அதை பண்ணார், நான் இதை பண்ணியிருக்கேன், எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். ஆசிரியர் மாதிரி செய்கிறதுக்கு மாணவருக்கு அவ்வளோ ஆசைப்படுது. இது இது வந்து ஒரு மணிப்பிரவாள வியாக்கியானத்தை தமிழ்படுத்துறது தான். இது மூன்று தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதையும் அவர் சொன்னார். எனவே வைணவத்தில் இப்போ கட்டுரைனார், இந்த தெளிதமிழ் எழுதியிருக்கிறார், எங்கெங்கேயோ எத்தனையோ கட்டுரைகள், அப்புறம் இன்னும் பல்கலைக்கழகங்களில் கருத்தரங்கங்களுக்கு எழுதி கொடுத்த கட்டுரைகள், பல கட்டுரைகளுக்கு சிதறி கிடக்கின்றன. இதை யாராவது பொறுப்படுத்து, அச்சு போடுறது பிறகு இருக்கட்டும், இதை தொகுக்கிறதே ஒரு பெரிய பணி. யாராவது உருப்படியாக தமிழ் படிக்கிற ஆய்வு செய்கிற ஆள் கிடைச்சா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்து இதை தொகுக்கிறதே செய்யலாம். இப்போ வந்து அச்சு போடுறதுக்கு நமக்கு ஆட்கள் கூட கிடைப்பாங்க, இதை தொகுத்து கொடுக்க தான் ஆள் இல்லை. இது ஒரு பெரிய செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். சின்ன சின்ன கட்டுரைகள் இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அப்புறம் சொல்கிறேன். இவர் தம் படைப்பினை ஏந்தி வராத இதழே இல்லை. அதில் இலைமறை கனிகள் என்னும் தலைப்பில் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களிலும் உரைகளிலும் இலைமறை கனிகளாக மறைந்திருக்கும் அரிய செய்திகளை திரட்டி கட்டுரைகளாக தந்து வருகிறார். அலான் தேனியலு உணவரே டிஎன்ஆர் சொன்னார், மேனாட்டறிஞரின் மணிமேகலை ஆங்கில மொழிபெயர்ப்பு பணிக்கு துணை செய்ததும், சேனாவரையத்தின் பிரெஞ்சு மொழியாக்கத்துக்கு துணை நின்றதும் இவர்தம் ஆங்கில அறிவுக்கு சான்று பகரும். அவனுக்கு எதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும், தமிழாக சொல்ல முடியும், ஏதோ ஒரு நூலில் அது இதுதான் மணிமேகலான்னு நினைக்கிறேன். கோ டிரான்ஸ்லேட்டர்னு இவர் பேரை போட சொல்லி அவர் கேட்டார், முடியாதுன்னு சொல்லிட்டார்னு டிஎன்ஆர் சொன்னார். தொல்காப்பிய பழைய உரைகளின் செம்பதிப்பு, கல்வெட்டுக்களில் நாயன்மார்கள் பற்றிய அருஞ்செய்திகள் ஆகியன இனி வெளிவர இருக்கும் இவர்தம் நூல்களில் குறிப்பிடத்தக்கவை. இந்த கல்வெட்டு சமயம் வந்த இந்த பழைய உரைகளின் செம்பதிப்பு வந்துச்சு, அது இளவணனார் போட்டார். அதில் தான் இளங்குமரனாரின் வாழ்வியல் கட்டுரையுடனே வந்ததுன்னு போன தடவை நான் சொன்னேன். குறையா இவர்தம் பணிகளில் மிக மிக பயனுழைக்கும் அரிய பெரிய பணி இந்த தமிழ் இலக்கண பேரகராதி. தமிழ் இலக்கணம் கற்போருக்கும் இலக்கண ஆய்வாளர்களுக்கும் கைவிளக்காக பயன்படக்கூடிய இவ் அகரவரிசை 25 ஆண்டுக்கால பேருழைப்பால் எழுதி முடிக்க பெற்றது எப்போது வெளிவருமோ என்று தமிழ் அறிஞர் உலகம் எதிர்பார்த்திருந்தது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 பேர் எதிர்பார்த்துருப்பான், அதான் அறிஞர் உலகம். மற்றவர் அரியதென்று கருதும் நல்ல பதிப்பு பணிகளை எழுதியது தமிழ் மண் பதிப்பகம். இது வந்து ஒரு வரி, ஒரு அடி வரி கூட இதில் மிக இல்லை. திருமுருகன்றவரை நான் பார்த்துருக்கிறேன், அவர் வந்து அவர் ஒரு அருமையான தகவல் சொன்னார். நம்ம பல்கலைக்கழகத்தில் பாரதியாரை பற்றி பாடுறப்ப பாரதிதாசன் சொல்லியிருக்கார், செந்தமிழ் தேனி செந்தமிழ் தேற்பாக சிந்துக்கு தந்தை இன்னும் ஆரம்பிக்கும். சரி, ஏதோ அடுக்க முடியல பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லிட்டார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திருமுருகன் சொன்னார் நம்ம பல்கலைக்கழக கருத்தரங்கத்தில், பாரதியாருடைய பாடல்களில் எத்தனையோ பர்சன்டேஜ், 70-80 சொன்னார், சிந்து பாடல்கள்னு சொன்னார். பாரதியாருடைய பாடல்களில் மிக அதிகமான விழுக்காடு சிந்து பாடல்கள் அப்படின்னு எண்ணி சொன்னேன் திருமுருகன். சிந்துக்கு தந்தைன்னு பாரதிதாசன் ஒன்றும் சும்மா சொல்லலை, தெரிஞ்சு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த திருமுருகன். அதற்கு பிறகு வைணவம் பார்சாரதி இந்த பத்திரிகை தானே அவர் எழுதினது. உலக பொதுமுறையாருடைய திருவள்ளுவர் பெருந்தகையார் பெரியார் யார் என்பதற்கு ஒரு இலக்கணம் வகுக்கின்றார். மனித மேம்பாட்டுக்குரியதான செய்வதற்கு அரியதான செயலை யார் புரிகின்றார்களோ அவர்களே பெரியவர் என்கின்றனர். காலங்கள் தோறும் பல்வேறு துறைகளில் மனித மேம்பாட்டுக்காக பலர் செயற்கரிய செயல்களை செய்துள்ளார்கள். அந்த வரிசையில் தமிழ் இலக்கண பேரகராதி என்னும் நூலை டிவே கோபாலையரும் இந்த நூலை வெளியிட்ட தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர் இளவழகனாரும் அடங்குவர். தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் ஒரு சமயம் இல்லாமல் போய்விட்டாலும் நான் சொன்னேன் இவர் தான் கோபாலையர் ஒருவர் இருந்தாலே போதும் அவற்றை மீட்டு கொண்டு வந்து விடலாம். அந்த அளவிற்கு தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தாம் நினைவில் வைத்திருப்பார். டிஎன்ஆர் பையனுக்கு திருமணம் மேலே வீதியில் அந்த குஜராத்து சபையில் வெளியே பந்தல் போட்டுருந்துச்சு. யாரோ வந்தாங்க டிஎன்ஆர் காணோம், யாரோ வக்கீல் வந்தாங்க. எங்கே டிஎன்ஆர் அப்படின்னோடனே இல்லை மாடியில் இருக்கார் நாங்கள், இன்னொருத்தர் கோபாலையர் பேசிகிட்டு இருக்கார் நாங்கள். அப்போ வந்து அருள் நம்ம சுவாயமாக யாரோ தான் சொன்னாங்க, கையில் புத்தகம் வச்சுருக்காரோ அதை வர்றவங்களை பார்க்காம இவர் மேலே உட்காந்து படிச்சுட்டுருக்காரோன்னு நினச்சி கையில் புத்தகம் வச்சுருக்கிறாரோ அப்படின்னோடனே அவர் பெரிய பையன் சுரேஷ் சொன்னார், கோபாலையர் உட்காந்துருக்காரு புத்தகம் எதுக்குனாரு. இது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு தேன்கோட்டில் பல மலர்களின் தேன்கள் கலந்திருப்பது போல் இந்த பேரகராதியில் பல தமிழ் இலக்கண நூல் ஆசிரியர்களின் வரையறைகளும் பல உரையாசிரியர்களின் உரைவளங்களும் கலந்துள்ளன. அறிஞர் திலகம் கோபாலையர் எப்படி எளிமையானவராகவும் ஆழமான புலமையுடையவராகவும் பழக இனியவராகவும் இருக்கிறாரோ அப்படியே நவில்தோறும் நூல் நயம் போலும் பயிர்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்னும் திருக்குறளின் கருத்துக்கேற்ப இந்நூலும் நம்மிடம் பழகுகின்றது. இந்த நூல் பேரகராதியாக உள்ளதால் இலக்கணம் கண்டு அஞ்சு மாணவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் பொதுமக்களும் அகராதி பொருளை அறிவது போல் எளிதாக தமிழ் இலக்கணத்தை அறிந்து கொள்ள முடியுமாறு உள்ளது. இந்நூல் தொல்லாப்பியர் காலத்திலிருந்து இந்த நாள் வரை உள்ள தமிழ் உலகிற்கு கிடைத்த புதுமையான முதன்மையான முழுமையான நூலாகும். இதுவரையில் இலக்கணத்திற்கென்று ஒரு அகராதி இல்லை. இதை வந்து என்சைக்ளோபீடியா தமிழ் கிராமர்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. பலர் முயன்று தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழ் வழங்கும் அனைத்து இடங்களிலும் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக நூலகங்களில் இடம்பெற வேண்டிய தமிழ் நூல் இந்நூல் என்பதில் ஐயமில்லை. இந்நூலை வெளியிட்ட தமிழ் பதிப்பக இளவழகனாருக்கு நாம் வெற்றி வாழ்த்துக்கள். இந்நூலை அளித்தருளிய அறிஞர் திலகம் நம்முடைய இலக்கண மாமணி கோபாலையருக்கு தலையல்லால் கைமாறில்லை என்னும்படியான தமிழ் வணக்கங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் பண்பாடு, வெல்க மனிதநேயம். இதுக்கு மேலே இறைவழியான ஒருத்தர் மாந்த கணினியர் பண்டித வித்வான் தீவ கோபாலையர் இவர்கள் எல்லோரும் அப்பெருமகனார் வாழுங்காலத்தில் வாழ்தலும் அவரிடத்தில் உரையாடி மகிழ்தலும் ஏற்படும் ஐயங்கற்கு அவரின் சொல்லறிய விளக்கங்களை கேட்டு தெளிதலுமாகிய அரிய பேற்றினை நான் என் வாழ்நாளில் பெற்றுள்ளேன். அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை. அவரோடு இருந்து பலகாலமும் பழகியிருக்கிறோம். எந்த நூலில் எந்த பக்கத்தில் எந்த பாகியில் எந்த வரியில் உள்ளது என தெளிந்த உணர்வுடன் எந்த சொல்லையும் கருத்தையும் சுட்டி காட்டும் வியக்கத்தக்க மாந்த கணினியாக விளங்குகிறார். இதில் ஒன்று கூட மிக இல்லை. படித்து வைத்திருக்கலாம், எப்பொழுது எந்த சூழ்நிலையில் எந்த கருத்து தேவைப்படுகிறதோ எந்த சொல் தேவைப்படுகிறதோ அந்த சொல்ல அந்த கருத்தை இந்த நூலில் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று அவரால் சொல்ல முடியும். நினைத்த மாத்திரத்தில் அவ்வளவு படித்து வச்சிருக்கிறார். இதுக்கு முன்னால் பதிவில் பார்த்தோம்னா ஆறுமோ நாவலர் அப்படி பண்ணியிருக்கிறார். ஆறுமோ நாவலருக்கு ஒரு சொல்ல சொன்னால் ஒரு சொற்றொடரை சொன்னால் அவர் காலத்தில் அச்சு புத்தகம் கிடையாது, ஓலைச்சுவடிகள் படித்தவர். அதனால் அது அவருடைய திருக்குறள் பதிப்பு 1863 அவர் பதிப்பித்த திருக்குறளை எடுத்து பார்த்தால் அறிமேலாளருடைய உரை மேற்கோளில் ஒரு சொல் வந்திருக்கும், என்பொழி போல ஒரு சொற்றொடர் வந்திருக்கும், ஒரு வாக்கியம் வந்திருக்கும். அது எந்த நூல்னால் சொல்கிற வழக்கமாக கிடையாது. அதுக்கு ஒரு மார்க் கொடுத்து அடிக்குறிப்பில் இது சிலப்பதிகாரம் 10வது அடி, சிவசிந்தாமணி கனகமாலையார் இளம்பகம் 10வது அடி என்று குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஆறுமுகனாவில் 1863 சிந்தாமணி பதிப்பிக்கப்படவில்லை, சிலப்பதிகாரம் பதிப்பிக்கப்படவில்லை, புறநானூறு பதிப்பிக்கப்படவில்லை. ஆனால் அத்தனை நூல்களிலிருந்தும் இந்த நூலில் இத்தனாவது அடின்னு அவர் குறிப்பு கொடுத்துருக்கிறார். ஓலைச்சொல்ல படித்தவர் வளையாபதியில் எத்தனாவது அடின்னு கொடுத்துருக்காரு திருக்குறள் மேற்கொள்ள. அது மாதிரி புலமையோடு கேட்ட மாத்திரத்தில் அதை சொன்னார். அப்படி சொன்னதற்கு வீரசோழியன்னு ஒன்று பதிப்பிக்கிறார். இந்த அடையாளத்துக்கு இதை கொண்டு வந்தேன். வீரசோழியங்கிறது உத்தமித்திரனார் என்கிற ஒரு பௌத்த புலவர் இயற்றிய இலக்கண நூல். அதுக்கு பெருந்தேவனார் இயற்றிய உரை, அந்த உரைக்கு இவர் கொடுத்துருக்கிற விளக்கம். அதை அப்படியே அச்சு போட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய புத்தகம் வராது. இதை முன்னாடி பார்த்திங்கன்னா ராமநாதையர் பதிப்பித்தால் என்ன முறையை கையாண்டாரோ அதை போல் இதை பார்த்திங்கன்னா ஸ்ரீ நூன்முகம் உத்தமித்திரனாரும் வீரசோழியமும் வீரசோழிய உரையாசிரியர் இந்த ரெண்டும் சேர்த்து 72 பக்கம் இருக்கு. இந்த ஆய்வு முன்னரை என்றால் இந்த ஆய்வு முன்னரைக்கு நீங்கள் டாக்டரேட் கொடுக்கணும். அவ்வளவு செறிவாக அதை பற்றி அனைத்து செய்திகளையும் அவர் சொல்லிவிடுவார். அதற்கு பிறகு அந்த நூலில் பழைய உரையை பதிப்பிக்கிற பொழுது உரை விளக்கம் என்ற பெயரில் இவர் அதற்கு விளக்கம் எழுதுகிறார். அதனால் இவ்வளோ பெரிய நூல். இப்படி ஒவ்வொரு பதிப்பும் வீரசோழியா அப்படி சில வேடிக்கை பாருங்கள். வீரசோழியா புத்த நூல் இதுக்கு அச்சு போட்டு கொடுக்க வெளியீட்டுக்கு பணம் உதவுனவர் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம ஸ்ரீரங்கம். அதே மாதிரி தான் இது பூரா எல்லாம் வைணவம். இது டிஎன்ஆர் தெய்வ சேக்கடார் சயுசிதானந்த பாடசாலை இந்த மூணு தொகுதியும் வெளியிட்டு ஆண்டவன் ஆசிரமத்தில் இவருக்கு அவ்வளோ ஆதரவு. பௌத்த நூலை அவங்க வெளியிட்டாங்க. அதை போல் வைணவ நூலுக்கு நம்ம தருவபுரம் சாமி ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். என்ன கோபாலையருடைய புலமை காரணமாக இதெல்லாம் இலக்கணத்தில் புலவராக இருப்பவர்கள் இலக்கிய நுகர்ச்சி என்பவர்கள் இல்லாமல் இருப்பாங்க. பாலசுந்தரனார் கூட அவர் நல்ல இலக்கியம் பயின்றவர் தான். இலக்கியம் படிக்காமல் எப்படி இலக்கணம் சொல்ல முடியும்? அது இலக்கணத்தில் அவருக்கு தொடக்க காலம் முதலே இலக்கணத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. அதனால் அந்த இலக்கிய நுகர்வுங்கள் அவர் கவிஞர், கவிதையெல்லாம் எழுதுவார். ஆனால் அந்த இலக்கிய நயங்களை இலக்கண பார்வையோடு தான் அவர் அதிகமாக சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆமாம், அறந்தக்கோவை அண்ணா பற்றி கூட ஒன்று எழுதியிருக்கேன். ஒரு நிறையா நூல்கள் எழுதியிருக்கார், நானும் எழுதியிருக்கேன். ஆனால் அவருக்கு இந்த இலக்கணத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பு அதிகமானதுனால இலக்கிய வெளிப்பாடுங்கிறது குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஆனால் கோபாலையர் ஒவ்வொரு சொல்லையும் ருசித்து ரசித்து தான் ரசித்தது மட்டுமல்லாமல் அதை சொல்லும்போது அவர் ஆசிரியராக இருந்ததில் தான் அவருக்கு பெரிய பெருமை. முதலே நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் சாமிநாதையர் ஒருவரை பற்றி சொல்கிறார், மகாவித்வான மற்ற புலவர்களோடு அவர் ஒப்பிடுகிறார். அந்த நூல் பேர் மறந்து சரி பண்ணி வச்சுக்கணும். ஒரு நூலை பாதி ஒவ்வொரு புலவும் ஒரு நூலில் தெரிச்சுப்பட்டிருப்பான். இவர் ஒரு நூலை படித்தார், அதில் 100 பாட்டு 20 பாட்டோ 25 பாட்டோ படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட படிச்சுட்டார். அதுக்கப்புறம் 100 புலவம் வந்தால் தான் படிக்க முடியும். அப்படி தெரிஞ்ச புலவர் ஒருத்தர் அரியலூர் பக்கத்தில் கிராமத்துக்கு வந்திருந்தார். ஒரு சோடி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடினார். நான் பாடம் சொல்லுவேன், அவ்வளோ லேசாக கற்றுக்கலான்னு பார்த்தியோ அப்படின்னு சோடியை கட்டிக்கிட்டு போயிட்டான் அந்த புலவன். எதுக்கு சொல்ல வந்தார், கையில் பொருள் இல்லாதவன்கிட்ட போய் காசு கேட்டால் காலனாக நிரண்டி கொடுப்பான், பொருள் நிறையா இருந்தால் வாரி கொடுப்பான். அந்த புலவர்லாம் நிரண்டி கொடுத்தவங்க மகாவித்வான் அவர் கடல் வாரி வாரி வழங்கினார். யார் எதை கேட்டாலும் சொல்லி கொடுத்தார். என்று சொன்னார். அது அப்படியே மகாவித்வானை நாம் கோபாலையருக்கு அப்படியே ஒப்பிடலாம். ஏனென்றால் மகாவித்வான் அவர் ஏழ்மையில் பிறந்தவர் தான். பல துன்பங்களுக்கிடையில் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டவர், நூல்களை படித்தவர். ஒவ்வொரு நூலை படிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆசிரியரையும் தேடி தேடி போய் ரொம்ப துன்பப்பட்டு படித்தவர். தான் பட்ட துன்பம் தன் மாணவர்கள் படக்கூடாது என்பதற்காகவே அவர் கல்வி அப்படி வாரி வளர்ந்தார். மகாவித்வான் அவர்கிட்ட படித்த பிள்ளைகளுக்கு சோறு போட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்தார். நம்முடைய கோபாலையர் எந்த மாணவன் எந்த நேரத்தில் போய் ஐயப்பாடு கேட்டாலும் ஆய்வாளர் கேட்டாலும் சந்தோஷமாக சொன்னார். பாண்டிச்சேரியில் இருக்கிற வரையில் எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் அவ்வளவு பேரும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழை பற்றி ஆங்கிலேயர் காலத்தில் தமிழை பற்றி ஒரு கருத்து தெரிய வேண்டுமானால் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் உவே சாமிநாதையர், எதுவாக இருந்தாலும் அவர் தான் போய் கேட்பாங்க. அப்படி அறிவறிந்தவர்கள், சும்மா அக்கப்பர் கேஸ் இல்லை, உண்மையாக தமிழ் ஆர்வம் உடையவர்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்காரர் உள்நாட்டுக்காரர் அவ்வளவு பேருக்கும் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்முடைய கோபாலையர். யார் போய் கேட்டாலும் எந்த நேரமாக இருந்தாலும் இந்தா பிடிச்சி கொண்டு கொடுத்தார். அவர் சொல்கிறத வாங்கிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்காங்கிறதா பாயிண்ட். அப்படி உண்மையான ஆசிரியனாக அவர் வாழ்ந்தார். அதற்கு பிறகு சொற்பொழிவுகள், ஒரு கருத்தில் ஒரு சொற்பொழிவு செய்ய சொன்னால் அதுவே ஒரு கட்டுரை வடிவத்தில் தான் இருக்கும், ஒரு நூல் வடிவத்தில் தான் இருக்கும். இந்த காப்பிய கதை நலன்கிறது 9 வாரங்கள் சென்னையில் நம்ம பேர் என்ன இலக்கிய செல்வர் குமரியானந்தன் நடத்துகிற ஒரு இலக்கிய அமைப்புக்காக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க. நாம் மாசில் ஒன்று நடத்துகிற மாதிரி 9 சனிக்கிழமைகள் பாண்டிச்சேரியிலேருந்து 6 மணிக்கு கூட்டோம்னா 5:40 அந்த ஹாலுக்கு உள்ளே வருவார். அந்த வெங்கட்ரமணா ரோட்டில் இருக்கிற ஒரு ஹாலில் 5:45 உள்ளே போவார் காமராஜர் அரங்கத்தில். அதை அந்த அம்மா எழுதுகிறாங்க, இங்கே வரணும்னா பாண்டிச்சேரியிலேருந்து 1 மணிக்கு அவர் புறப்படணும், தவறாமல் வந்து 1:00 தான் பாண்டிச்சேரி போய் சேருவார். 9 வாரங்களும் காலம் தவறாமல் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் கட்டுரை எழுதி கொடுக்கணும்னு கேட்போம், தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காதவங்க தான் அதிகம், ரொம்ப தாழ்த்தி கொடுத்தவங்க கொஞ்சம் பேர். ஆனால் இவர் வந்த முதல் நாளே கட்டுரையை என் கையில் கொடுத்துட்டார். அது புத்தகமாக இந்த சிந்தாமணி கதை காப்பிய கதை நலன் இதை படிச்சிங்கன்னா அடாடா, எப்படி ஒரு சிந்தாமணிங்கிற பெரிய காப்பியத்தினுடைய விஷயங்கள் முழுமையையும் சுருக்கமாக ஒரு கருத்து விடாமல் அப்படியே கொடுத்துருக்காரு. நீங்கள் படிச்சிங்கன்னா அசந்து போச்சு. இறுதி பகுதி என்னன்னா தேவர் கருத்துன்னு ஒரு பகுதி கடைசியாக, இந்த காப்பியத்தின் மூலம் திருத்தக்க தேவர் நமக்கு தெரிவிக்க விரும்புகிற கருத்து என்ன, வரிசையாக 1, 2 பட்டியல் போட்டு. எனக்கு பௌத்தம் கொஞ்சம் தெரியும், ரொம்ப நாள் படிச்சுக்கிட்டு இருந்தேன், சமணம் எனக்கு அவ்வளோ சரியாக தெரியாது. 3 சொல் சொல்கிறார் பாரு தமிழில், நன் ஞானம், நற்காட்சி, நல்ல ஒழுக்கம், இது 3 தான் சமணத்தில் இருக்கிற மும்மணிகள். சமண தத்துவத்தில் முன்னாடி சொல்கிறது நன் ஞானம், நற்காட்சி, நல்ல ஒழுக்கம். இதை சொல்ல பாருங்கள், இந்த நூலை நீங்கள் படிக்கிறப்ப வேடிக்கை என்னென்னா இதில் வட சொல்லுங்கிறது வட சொல் வடிவத்தில் இருக்காது. இயன்றவரை தனித்தமிழ் சொற்களையே எழுதுகிறார். தமிழில் நல்ல தமிழ் சொற்களையே எழுதுகிறார். ஆனால் தமிழ் சொல்லாக மாறிவிட்ட வட சொற்களை தமிழ் வடிவத்தில் தான் சொல்லுவார். சீவகன் தான் சொல்லுவார், ஒரு இடத்துல கூட ஜீவகன்னு சொல்கிறது. தமிழில் எப்படி சொல்ல வேண்டுமோ அவருடைய எல்லா கட்டுரைகளிலும் நூல்களிலும் அப்படித்தான் தமிழ் எழுதுறேன். நம்மால் தான் தமிழ் தெரியாதவன் தான், தமிழுக்காக சத்தம் போடுறவன் தான் வேறு தப்பாக எழுதுகிறான், அல்லது தமிழ் அல்லாத சொல்ல தமிழ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கதையில் முழுக்க அந்த கருத்தை படித்தா அப்புறம் எதை சொன்னாலும் சரி. இது வந்து குண்டலகேசியை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது, அடுத்தது வளையா பற்றி. குண்டலகேசியை பற்றி எத்தனை பாடல்கள் கிடைத்திருக்கின்றன? அந்த 19 பாடல்கள் தான் குண்டலகேசி பாடல்கள் என்று பிற இடங்களில் நீலகேசி உரையில் இன்னும் எங்கெங்கே கிடச்சிருக்கு அது அவ்வளவு சொல்லி குண்டலகேசியை பற்றி முழுசாக சொல்லிட்டேன். இதை தவிர சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை. குண்டலகேசிங்கிறது நம்ம பழைய சினிமா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், குண்டலகேசி தான் மந்திரகுமாரி. மந்திரகுமாரி கதை இருக்க அது குண்டலகேசி கதை. இது பௌத்த மதத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக எழுதப்பட்ட நூல் என்று பெயர். அவன் மலையிலேருந்து கீழே தள்ளி விடுவான் அந்த எஸ்ஏ நடராஜனை. இதில் வர்ற கதை தலைவனை மலையிலேருந்து உருட்டி விட்டுறான். கீழே விழுகிறப்ப புத்த நினைவோடவே போய் அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு அந்த நூல் முடியுது. அவன் திருட அதை பற்றி ஐயர் பிரமாமா சொல்லி இதில் என்ன ஒழுக்க தேவைன்னு சொல்லிட்டான். இப்படி ஒரு அதனால தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒழுக்கத்தை சொன்னதாலேயே இந்த நூல் மறைந்தது போதும் என்று கருத்து சொல்லியிருக்கேன். கல்லன்னு திருடன்னு தெரியும், இப்போ உப்பருகிலேருந்து பார்க்குறான். திருடனை விலங்கு போட்டு அழைச்சிட்டு போகிறான். இவன் அப்பா கிட்ட போய் எனக்கு அந்த போக அவன்தான் புருஷனாக வரணும்னு இவ கேட்குறான் குண்டலகேசி. இவங்க அப்பா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவனை தப்பி வைக்க வைத்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான். ஒரு நாள் ஊடல் சமயத்தில் நீங்கள் திருடன் தானேன்ட்டாது வந்தது வேணேன். இதை மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்து மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போய் இவளை வேட்டோட பார்க்குறான். அவன் இவனை தள்ளி மந்திரிகுமாரி கதை தான். இதை வச்சு தான் அவர் எழுதினார். அதை எழுதுகிறப்ப கடைசியில் ஐயர் சொல்கிறார் அந்த குண்டலகேசியை பற்றி முழுசாக சொல்லிட்டார். 19 பாடல்கள் எங்கெங்கே கிடைக்குது. நீலகேசி இந்த கருத்தை மறுப்பதற்காக எழுந்த நூல் நீலகேசி, சமண நூல் நீலகேசி. நம்ம பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு மீள்பதிப்பு போட்டாங்க. அவர் வந்து ஒரு பெரிய சமண புலவர், சக்கரவர்த்தி ஆ சக்கரவர்த்தி நயனார். அருமையான ஆங்கில ஒரு முன்னுரை, சமணத்தை பற்றி முழுசான விளக்கம் அதில் இருக்கும். தமிழுக்கு இயலாத கதையாய் அமைந்த குண்டலகேசியின் செய்தி இந்த அளவே அறியப்பட்டுள்ளது. எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதனால தான் இதில் என்னென்ன இருக்குது அதில் பாட்டில் எது சிறப்பு அது சொல்லிட்டேன். அது மாதிரி விளையாபது எந்த செய்தியை சொன்னாலும் அதை முழுமையாக, அதான் அதில் விசேஷம். சிந்தாமணியில் அவருக்கு வந்து அத்தனை பாடல்களும் தெரியும், அத்தனை பாடல்களோட அத்தனை அழகும் அவருக்கு தெரியும். ஒரே ஒரு முயற்சி நான் செய்து கொண்டிருந்தேன், அது மட்டும்தான் என்னால் முடியாமல் போயிட்டது. ஏன்னா சிவசிந்தாமணி சமண காப்பியம்னு சொல்கிறீங்களே ஏ அப்படி நீங்கள் பேசணும்னு பேசுகிறேன்னு, அதை மட்டும் என்னால் ஏற்பாடு செய்ய முடியல. ஒரு நாள் சிந்தாமணி கதை இலக்கியம், ரெண்டாவது நாள் சிந்தாமணியில் இருக்கிற சமண கருத்துக்கள் என்று இதை படித்தீங்கன்னா சிந்தாமணியில் சமண கருத்துக்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன. 8 பேரை மணக்கிறான், 8 பேரை அதுக்கு மேலேயோ சீவகன். அப்போ அவ்வளவு பேரை மணந்தாலும் மனம் அதிலே ஒட்டாமல் அவன் விலகியே இருக்கிறான். யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, இத்தனை நிலையாமை கருத்துக்களையும் புகுத்து சொல்லுவதற்காகவே, தெரிவிப்பதற்காகவே இதையெல்லாம் சொல்லிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் சிந்தாமணி சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன எல்லாம் இந்த நூலில் இருக்கு. அதை விட சிந்தாமணியில் அச்சனார்க்கணியர் உரையருடைய உரையை உள்வாங்கி உரைநடையாக எழுது. இதை படித்த சிந்தாமணியை நாம் படித்ததாக இந்த ராமாயண கதாபாத்திரங்கள், ராமாயண முனிவர்கள், ராமாயண தம்பியர்னு மூணு நூல் இருக்கு. இவருடைய நூல்களில் இருக்கிற பெரிய விசேஷம் என்ன என்றால், அவருடைய எழுத்து நடையிலும் இந்த பரற்கற்கள் இருக்கிற இடத்துல ஓடுற ஓடை இருக்குல்ல, அந்த ஓடையில் ஆழத்தில் இருக்கிற கல் கூட கண்டுபிடிக்கும் அப்படி சில ஓடை இருக்கும். தூய்மையான கலங்கள் இல்லாத ஓடை இருக்கும். அந்த ஓடை நீர் எப்படி ஓடுமோ, ஓடை நீர் எப்படி இருக்கிறதோ, அதை போல் ஒரு தெளிவான நடையில் பவாலங்கிறது முடிச்சிருக்காரு. ஏனென்றால் அவருக்கு சிந்தனையில் முடிச்சில்லை, மொழி அவருக்கு தெரியும். வீண் அலங்காரம் இல்லாமல் ஆனால் அழகாக சிறும் வார்த்தைகளை போட்டு மிரட்டுறது கிடையாது, ஆனால் கருத்து கொஞ்சம் கூட மட்டியன்னார் தான் சொன்னார், யாரோ கேட்டாங்கன்னு மூலத்தோட கருத்து கசங்காமல் வந்திருக்கான்னு ஒருத்தர் கேட்டாராம். மொழிபெயர்ப்பை பற்றி கேட்குறப்போ மூல நூலின் கருத்து கசங்காமல் வந்ததாங்க. அப்படி கருத்து கசங்காமல், மொழியில் முனை முறியாமல், அழகான ஒரு நடையில், தெளிவான, எனக்கு தோன்ற உவமை அதுதான், இங்கிலீஷில் அதுக்கு ப்ரூக்குன்னு சொல்லுவான். கீழே இருக்கிற அடியில் இருக்கிற தரை நமக்கு தெரியும், அப்படி சில ஓடைகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஓடை ஒழுக்கு போன்ற தெள்ளிய நடையில் அவர் எழுதினார். அதனால் அவருடைய பரிமாணம் என்பது, அவர் ஆசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர், ஆய்வாளர், மிகப்பெரிய அறிஞர், எல்லாம் தெரிந்தது மட்டும் புண்ணியம் இல்லை, தெரிந்ததை சொல்ல தெரிந்தவர். அவர் பாட்டை நான் முதல் கூட்டத்திலே சொன்னேன், ஒரு பாடலை புறநானூறு அகநானூறோ நமக்கு பரிச்சயமில்லாத பண்டை தமிழ் நூல்களிலிருந்து அவர் பாட்டை சொன்னால் அவர் சொல்லுகிற பொழுதே நமக்கு பாதி பொருள் விளங்கும். ஏனென்றால் பாட்டின் பொருள் உணர்ந்து அவர் பாடம் பிடித்தவர். இந்த பொட்டை நெற்று அடிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து திருப்புகழ் படித்தா பொருள் தெரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. இப்போ வெறும் சவுண்டுலேயே இருக்கானா, அதனால் ஒரு வார்த்தை விட்டுருச்சுன்னா அடுத்த எடுக்க முடியாது. அவர் அப்படி அல்லாமல் ஆழ்ந்த பொருள் உணர்வோடு, ஆழ்ந்த புலமை எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு இருந்த சான்றாண்மை, பெருந்தன்மை, உயர்ந்த பண்பு, எல்லோரிடமும் இருந்த உண்மையான மனித நேயம். நான் பழகத் தொடங்கிய கோபாலையர் எந்த செருக்கும் இல்லாமல், எந்தவித கோபதாபமும் இல்லாமல் ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோராய், அடுத்தவருடைய குற்றங்களை புரிந்து கொண்டு அதை சகித்து கொள்ளுகிற பக்குவத்தினராய் இருந்த கோபாலையர்தான் நான் பார்த்தேன். அதனால்தான் அவருக்கு எவ்வளவோ துன்பங்கள் இழைக்கப்பட்டும், எவ்வளவோ கொடுமைகள் இழைக்கப்பட்டும், பாராட்டு 80வது ஆண்டு நிறைவிழா கூட்டம் நடத்துகிற பொழுது தஞ்சையிலே சொன்னார், எனக்கு சில துன்பங்கள் வந்தன நம்பன் அருளாமையால் என்று பெரிய புராணத்தில் சொன்னார். அப்புறம் நம்பன் அருளால் துன்பங்கள் நீங்கின, தமிழ் படித்ததால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், வேறு எதை செய்திருந்தாலும் இந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்காது என்று சொன்ன உண்மையான தமிழ் அறிஞர் கோபாலையர் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உரையை இப்போதைக்கு நிறைவு செய்